எனக்கு வீடு, எம்மை தனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. கல்லான இதயத்தை எடுத்து வீடு, எம்மை தனி உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு. எம்மை நாங்கள் மறக்க வீடு, எம்மை நாங்கள் மறக்க வீடு. கொஞ்சம் ஏனைய துன்பம் நினைக்க வீடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் நற்செய்தியின் அடிப்படையில் நாம் இறை வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை மீட்பராக காட்டிக்கொள்வதிலும் தன்னை இறைமகனாக வெளிப்படுத்துவதிலும் தான் ஒரு மெஸ்ஸியா என முழக்க விடுவதிலோ அதிகமான நேரத்தை செலவிடவில்லை. இயேசுவாக அன்னை மரிக்கு பிறந்தவர், இயேசுவாக தந்தை சூசையிடத்திலே பணி செய்தவர், தன் வாழ்வின் இறுதி வரை அவர் இயேசுவாகவே வாழ்ந்தார். எந்த சூழலிலும் தன்னை மையப்படுத்திய ஒரு பணி வாழ்க்கையை அவர் முன்னெடுக்கவே இல்லை. ஒரு எளிய மனிதன் தன் வாழ்க்கையை கடக்கின்ற பொழுது, ஒவ்வொரு கட்டங்களை அடைகின்ற பொழுதும் அவருடைய தோற்றத்திலும் அவருடைய உடையிலும் அவருடைய பேச்சிலும் அவருடைய பழக்க வழக்கத்திலும் அவருடைய உறவு மட்டங்களிலும் நம்மால் மிக எளிதாக மாற்றங்களை காண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னை எத்தகைய மாற்றத்திற்கு உட்படுத்தாமல் ஒரு எளிய மனிதனாய், ஏழையின் மகனாய் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே நிலையில் பணி செய்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நிறைவாக முடிக்கிறார். இயேசுவாக பிறந்தவர், இயேசுவாக வாழ்ந்தவர், இயேசுவாகவே இறந்து அவர் கிறிஸ்துவாக உயிர்த்தெழுகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும். அதற்கு அடிப்படையிலேயே ஒரு மனமாற்றம், வாழ்வு மாற்றம் தேவை என்பதைதான் தவக்காலம் நமக்கு இன்றைய நாளிலே எடுத்துரைக்கிறது. ஆக திருப்பலியில் நம்முடைய எல்லா கருத்துக்களோடும் இயேசுவை போல நாம் கடவுளுக்கு முன்னால் நாமவே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வரத்தை திருப்பலியிலே மன்றாடுவோம். வேண்டுகிற அத்துணை காரியங்களும் நிறைவேறுவதற்கு நம்முடைய பலவீனங்களும் குற்றங்களும் பாவங்களும் தடையாக இருக்கின்றனாகவே வானக தந்தையிடத்திலே நம்முடைய குற்றங்களுக்காய், பலவீனங்களுக்காய், பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம், அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-15 வரை. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழு நோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ராயலைச் சேர்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவரிடம் சென்று, இஸ்ராயேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னினவென்று கூறுகிறாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ராயேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்டு செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு முன்பு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தார், நீ அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்தோடும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லையென இப்போது உறுதியாக நான் அறிந்து கொண்டேன், இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள
இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல, கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது. எப்போதும் நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையும் அனுப்பியருளும், அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். உமது உறைவிடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்போது நான் கடவுளின் பீடம் செல்வே, என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் சொல்வேன். கடவுளே என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய துயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 24-30 முடியும். இயேசு நாசரேத்து வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பெய்ததும் நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானதும், அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியதும் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோதும் சீற்றங்கொண்டனர். அவர்கள் எழுந்தும் அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையஸ்வில் அன்பிற்குரியவர்களே, திருப்பலியினுடைய இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்று மீண்டுமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசிரியை உங்களுக்கு வழங்குவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், இறைவாக்கினர் எவரும் தம்முடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதை வேறு யாரும் சொல்லியிருந்தால் நாம் இவ்வளவாக அதனை ஆய்வுக்குட்படுத்த மாட்டோம். ஆனால் இயேசுவே தன் திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார், இறைவாக்கினர் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அன்பிற்குரியவர்களே, தன்னை குறித்தும் கூட இயேசு இங்கே அழுத்தமாக சொல்லுகிறார். தன் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிற அவர் தன் சொந்த மக்களிடையே இப்படியாக சொல்லுகிறார், என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை என சொல்லி. எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு முன்னால் அவர் கப்பர்நாகமிற்கு செல்கிறார். அங்கே பலவிதமான அற்புதங்களை செய்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு வருகிறார். லூக்கா நற்செய்தியாளர் இதனை பதிவிடவில்லை. இருந்தாலும் யோவான் நற்செய்தியாளர் மிக தெளிவாக பதிவிடுகிறார். அவர் கானாவூருக்கு சென்று அங்கு அற்புதத்தை செய்கிறார். அங்கிருந்து கப்பர்நாகம் செல்கிறார். அங்கிருந்து தன் சொந்த ஊருக்கு வருகிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஏன் தயக்கம் வருகிறது? இதை நாம் மிக ஆழமாக யோசிக்க வேண்டும். எண்ணி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை போல இன்னொரு மனிதன் இந்த சமகாலத்தில் நம் மத்தியில் வாழ்ந்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமா? இல்லை, கண்டிப்பாக நாம் அத்தகைய மனிதர்களை ஏற்றுக்கொள்வோம். ஒரு யூடியூப்ல ஒரு வலையொலியில ஒரு பாடலை மிக சிறப்பாக போட்டா போதும், நல்ல பாடி திருப்பலி வச்சா போதும், மறைவரை சிறப்பாக வைத்தார்னா போதும், நல்லபடியாக கலைகளை அந்த பங்கு தளத்திலே இருக்கிற இடத்திலே வளர்த்தாலே போதும், அவருக்கு என சொல்லி ஒரு தனி கூட்டம் இயல்பாக உருவாகும். மக்களோடு பேசுகிறார், உரையாடுகிறார், உறவாடுகிறார், இல்லங்களை சந்திக்கிறார், அன்பு எங்களுக்கு தவறாக போறாருன்னு சொன்னால் அவரை சூழ்ந்து ஒரு எப்பொழுதும் மக்கள் கூட்டம் இருக்கும். ஆக நாம் பிரபலமாகின்ற பொழுது இயல்பாகவே மக்கள் நம்மை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள அவர்கள் துவங்குகிறார்கள். ஆனால் இயேசு ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், என்னை அதாவது இறைவாக்கினர்களை தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்வதில்லை என சொல்லி. அன்பர்களே, புரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படையில் ஒரே விஷயம், அத்துணை அற்புத செயல்களுக்கு மத்தியிலும் தன் பணிவாழ்வு ஒருபுறம், அற்புத செயல்கள் ஒருபுறம், போதனைகள் ஒருபுறம், தன் தந்தையோடு அவர் கொண்டிருந்த உறவு ஒருபுறம், இத்துணை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவராகவே இருந்தார். யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபாதரோ ஒரு பாஸ்டரோ ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னு சொன்னால் அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் அவர் நடத்துகிற திருப்பள்ளிக்கோ நற்செய்தி கூட்டத்திற்கோ மக்கள் அலையென கடந்து செல்வார்கள். கூட்டம் கூட்டமாக போவாங்க, குடும்பமாக செல்வாங்க. அவர் கேட்கிற தொகையை கொடுத்து ஜெப கோபுரங்களாய் கட்டி எழுப்புவார்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு இப்படி கூட்டம் கூடுகிறது சொன்னால், கானாவூரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர், கப்பர்நாகமில் அதிசயங்கள் செய்தவர், ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு தயக்கம்? அன்பர்களே, அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய பொழுதும் கூட இயேசு இயேசுவாகவே இருந்தார். அற்புதங்களை செய்த பொழுதும் கூட அவராகவே இருந்தார். எந்த சூழலிலும் தன் பேச்சையோ தன் தோற்றத்தையோ தன் வாழ்க்கையோ அவர் உயர்த்தி கொள்வதிலோ உயர்த்தி காட்டுவதிலோ அதிகமாய் அவர் அக்கறை செலுத்தவில்லை. அதிகமாய் தன் நேரத்தை தன் உழைப்பை அவர் செலவிடவில்லை. எப்படிப்பட்ட நிலையில் அவர் விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்தாரோ அதே நிலையில், இன்னும் சொல்ல போனால் அதைவிட கீழான நிலையை அவர் தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையிலேயே தொடர்ந்து வாழ்ந்தார். அவரையெல்லாம் ஆசிரியர் குரு ரபி என சொன்ன பொழுது இயேசு இயேசுவாகவே இருக்க ஆசைப்பட்டார். என்னை ரபி என்றோம், என்னை ஆசிரியர் என்றோம், என்னை தந்தை என்று அழைக்க வேண்டாம் என அவர் சொல்லுகிறார். அவர் பெற்றிருந்த சீடர்களை பாருங்கள், படித்தவர்களா, பணக்காரர்களா, பதவியில் இருந்தவர்களா, சமூக அந்தஸ்தை கொண்டிருந்தவர்களா? இல்லை, சாதாரண மீனவர்கள், படிப்பறிவற்றவர்கள், வரி தண்டியவர்கள், பாவிகள் என சமுதாயம் யாரையெல்லாம் அடையாளப்படுத்தியதோ அவர்களை தன் நட்பு வட்டத்திற்குள் அவர் அழைத்து கொண்டிருந்தார். ஆகவே இயேசுவினுடைய சொந்த ஊரில் இயேசுவினுடைய அடையாளத்தை குறித்த ஒரு கேள்வியும் ஒரு ஐயமும் இயல்பாகவே எழுகின்றது. உண்மையில் இவர் இறைவாக்கினர் தானாம், உண்மையில் இயேசு கிறிஸ்து இறை மகன் தானாம், உண்மையில் வர இருக்கிற மெஸ்ஸியா இவர்தானா என்கிற சந்தேகம் அந்த மக்கள் மத்தியில் எழுந்ததில் ஆச்சரியம் இல்லை. ஏனென சொன்னால் இயேசு எந்த சூழலிலும் தன்னை விளம்பரப்படுத்துவதிலோ தன்னை பிரபலப்படுத்துவதிலோ அவர் கவனம் கொள்ளவே இல்லை. தன் தந்தையோடு ஜபத்திலே தனித்த உறவு, தவிக்கிற மக்களோடு தேடிச் சென்று உறவு, போதனைகள் வழியாக தன் தந்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, கேட்பதையெல்லாம் அப்படியே நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தி பாருங்கள். இயேசுவினுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய கூட்டம் திருமணத்தில் தவிக்கின்ற பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார், ஆனால் அப்பொழுதும் அவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு மனிதன் காய்ச்சலால் வாடியவர்களுக்கு, முடக்குவாதத்தால் கிடந்தவர்களுக்கு அற்புதமாய் சுகம் கொடுக்கிறார், அப்பொழுதும் தன்னை அவர் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என சொல்லுகிறார். தேடி தேடி சென்று எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிறார். கடைசியில் நீங்கள் இதை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என சொல்லி இயேசு தன்னை உயர்த்துவதில் அல்ல, தன்னை அனுப்பிய தந்தையை மக்கள் மத்தியில் வளர்த்தெடுப்பதில் தான் அவர் கருத்தாய் இருந்தார். ஆகவேதான் இயேசுவினுடைய அடையாளத்தை குறித்த ஒரு ஐயப்பாடு எழுகிறது. இவர் இறைவாக்கினரா? இவர் இறை மகனா? ஆகவே தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இயேசுவும் குறிப்பிடுகிறார், சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒருவேளை இயேசு தன்னை மிகப்பெரிய குருவாகவோ, மிகப்பெரிய ரபியாகவோ, மிகப்பெரிய ஆசிரியராகவோ, மிகப்பெரிய போதனையாளராகவோ அவர் நினைத்திருந்தால் தன்னை உருவாக்கி இருக்க முடியும். யாரும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையை அவரால் கட்டி எழுப்பி இருக்க முடியும். அதை செய்வதில் அவர் அதிகமாக ஆர்வத்தை நேரத்தை செலவிடவில்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கையை நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஒருபுறம் துறவியர், ஒருபுறம் இல்லறத்தார், இருவரையும் ஒப்பிட்டு பாருங்களே. இயல்பாகவே ஒரு மனிதன் வளர்கின்ற பொழுது அவருடைய பேச்சிலும் செயலிலும் வாழ்க்கை முறையிலும் ஒரு ஏற்றத்தை காண்கிறோம். அந்த ஏற்றத்தின் வழியாக அவர் அடைந்திருக்கின்ற மாற்றத்தை மிக எளிதாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தனக்குள் கொண்டு வரவே இல்லை. ஒரு மிகச்சிறிய ஒரு பையன் குருமடத்தில் சாமியாருக்கு சேர்றப்ப தொடக்கத்தில் அவரை கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவர் மைனர் செமினியர்னு இருப்பார், அப்புறம் மேஜர் செமினியர்னா மாறுவார், அப்புறம் பிரதராக உருவெடுப்பார், அப்புறம் ரெவரண்ட் பிரதராக மாறுவார், காலப்போக்கில் டீக்கனாக மாறுவார், அப்படியே ரெவரண்ட் ஃபாதர், பாரிஸ் பிரிஸ்ட், பிஷப் சொல்லி கடைசியாக போப்பில் வச்சுருவாங்க. அவர் பெற்றுக்கொள்ளுகிற அறிவும் அவருடைய அனுபவமும் அவருடைய பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. காண்கிற சமூகம் அவர் அடைந்திருக்கிற மாற்றத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ளுகிறது. ஒரு அருள் சகோதரிக்கும் அப்படித்தான். ஒரு எளிய பெண்மணியை, சாதாரண ஒரு பள்ளி சிறுமியை உள்ளே செல்கிறார்கள். நொவிஷியேட், நாவிசஸ், ஜூனியர், சீனியர், கடைசியில் பார்த்தோம்னா சுப்பீரியர் ஜெண்டர்னு சொல்லி அவர்கள் காலம் செல்ல செல்ல அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கும் உயரத்திற்கும் ஏற்றபடி பட்டங்கள், பெயர்கள், நிலைகள் அவர்களுக்கு பின்னால் வருகிறது. எல்லா துறவைகளுக்கும் இது அப்படியே பொருந்தும், எல்லா துறவைகளுக்கும் அப்படியே பொருந்தும். ஒரு இல்லறத்தாரை எடுத்துக்கோங்க, சின்ன பையனாக இருக்கிறாங்க, அப்புறம் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, ஒரு இளைஞன் வேலை செய்கிறான், குடும்ப தலைவனாய் மாறுகிறான், பொறுப்புள்ள தந்தையாகிறான், விவேகமும் வாழ்க்கை தத்துவமும் பெற்றுக்கொண்ட ஒரு தாத்தா பாட்டியாக மாறி வாழ்க்கை எல்லோருக்கும் பாருங்களே, அவர்கள் கடந்து செல்கின்ற பாதையிலே அவர்களுக்கான முகவரியை கொடுத்து கொண்டே இருக்குது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. சாதாரண ஒரு பெண்மணியினுடைய மகனாய் பிறக்கிறார், தச்சனுடைய மகனாய் வளர்கிறார், அவர் போதிக்கிறார். எப்படி தன்னுடைய 18 ஆண்டுகால மறைமுக வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தாரோ அதே நாசரியத்துறை இயேசுவாய்தான் அவர் எல்லோருக்கும் பணி செய்தார். தன்னை அவர் உயர்த்தி கொள்ளவே இல்லை. ஆகவேதான் இயேசுவை குறித்த ஐயப்பாடு வருகிறது. இயேசு அந்த ஐயப்பாடுகளை தன்னை விளம்பரப்படுத்துவதன் வழியாக பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எப்படி திருமுழுக்கு இவன் இயேசுவை பார்த்து அவர் வளரணும் நான் குறையணும்னு சொன்னாரோ இயேசுடைய தாகமும் தவிப்பும் அப்படியா இருந்துச்சு. வானக தந்தை வளரணும், நான் குறையணும், அவ்வளவுதான். அவருடைய இறப்பிற்கு பின்னால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னதால் தான் அவரை நாம் கிறிஸ்துவாக காண்கிறோம். அவர் ஒரு மனிதராக வாழ்ந்த பொழுது இயேசுவாக இருந்தார், இயேசுவாகவே இருந்தார். எதிலும் தன்னை உயர்த்தி கொள்வதில் அவர் ஆர்வம் காட்டவே இல்லை. நினைத்து பாருங்கள், ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண பையன், பிரதரு, ஃபாதரு, பிஷப்புன்னு சொல்லி மேலே வளர்ந்து வளர்ந்து போக போக அவருக்கு கிடைக்கிற மரியாதையும் வசதியும் எப்படி இருக்கு? நினைத்திருந்தால் இயேசு கிறிஸ்து மிக எளிதாக ஒரு தலைமை குருவாக மாறியிருக்க முடியுமே, மிகப்பெரிய பணக்காரராக மாறியிருக்க முடியுமே, அற்புதங்களை எல்லாம் செய்து தனக்கு பின்னால் கூட்டத்தை கூட்டியிருக்க முடியுமே, பசித்த மக்களுக்கு அன்று பஞ்சம் எல்லோருக்கும் அப்பத்தை பழியை கொடுத்து கொடுத்து அவர் மிகப்பெரியவராய் மாறியிருக்கலாகுமே. இல்லை, அவருடைய நோக்கம் அப்படிப்பட்டதாக இல்லை. தன்னுடைய பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ பட்டங்களையோ பொறுப்புகளையோ பதவிகளையோ பெற்றுக்கொள்வதில் அவர் நாட்டம் கொள்ளவில்லை. எப்படி தன்னை வெறுமையாக்கி இயேசுவாக வந்தாரோ அதே இயேசுவாய் அவர் இறுதி வரை சென்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை இங்கு நாம் புடமிட்டு பார்க்க வேண்டும். இன்று நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதில் ஆர்வம் கொண்டு காட்டுகிறோம்? எப்படியாவது தன் நிலையை கடந்து சென்றுவிட வேண்டும். இதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் இங்கு பல சமயங்களில் போலியான வாழ்க்கைக்குள்ளும் போலியான பெருமைக்குள்ளும் நாம் அடைபட்டு கொள்கிறோம். கோயிலுக்கு வருவாங்க, சின்ன வயசில் அந்த கோயிலில் வளர்ந்து ஆல்ட்ரு பாய்ஸில் ஆல்ட்ரு கேர்ளாக இருந்திருப்பாங்க, யூத்தில் இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா போதும், அடுத்த ஆலயத்துக்கு வருகிற பொழுது கீழே உட்கார்றதுக்கு யோசிப்பாங்க. தன்னை பிற மனிதர்களுக்கு முன்னால் உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதனால் கடவுளுக்கு முன்னால் எங்கே உட்காந்தா என்ன, இல்லை நான் இவ்வளவு பெரிய அதிகாரி, நான் எந்த ஊரில் வேலை செய்கிறேன், நான் போய் கீழே உட்காந்தா அது நல்லா பார்க்கும், ஒரு நல்ல இடத்த பார்ப்போம். வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்படுது பாருங்கள். ஆனால் இயேசுவிடம் இருந்து கற்றுக்கொண்டது கம்மி தான். அவங்களாம் கோயிலுக்கு வருவாங்க, நல்லபடியாக பிள்ளைகளை வளர்த்து எடுத்துருப்பாங்க. அடுத்து பேசும் பொழுது, ஃபாதர், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் வைக்க ஆசைப்பட்றேன், நம்ம பங்கில் வேணாம், கத்திட்டல் ஃப்ரீயாக இருக்குமான்னு கேளுங்க. இல்லை, நம்ம மறை மாவட்டத்தில் எந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயம்னு கேளுங்க. நம்ம மறை மாவட்டத்தில் எந்த கோயிலுக்கு போய் திருமணம் வச்சோம்னா உறவுகள் எல்லாம் காலத்தை கடந்து நம்முடைய கல்யாணத்தை பெருமையாக பேசுவாங்க சொல்கிறீங்களா ஃபாதர்? அந்த மண்டபத்தை விசாரிங்க, மற்ற மண்டபம் அந்த மண்டபத்தில் நம்ம கல்யாணம் வைக்கிறப்ப தான் உறவுகள் நம்ம எப்பொழுதும் பெருமையாக பேசுவாங்க. வாழ்க்கை நிலை மாற 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 பெற்றுக்கொள்ளுகிற பொருளும் சேர்த்து வைக்கிற செல்வங்களும் அதிகமாக அதிகமாக மனிதன் கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறதை விட மனிதர்களுக்கு முன்னால் தன்னை உயர்த்துவதில் அதிகமான கவனத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழவில்லை. நற்செய்தியில் அவர் சொல்கிறபடியாக அவர் இயேசுவாகவே இருந்தார். ஏன் தன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் இயேசு கவலைப்படலை. அவருக்கு அதில் கவலையே கிடையாது. நான் இப்படித்தான், இதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன். இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு முன்னால் பின்பற்ற வேண்டும். மனிதர்களுக்கு முன்னால் ஆம் சற்று இருக்க வேண்டும் தான். உழைப்பு, கடினமான உழைப்பு, தியாகத்தை செலுத்தி நாம் பெற்றுக்கொள்கிறவைகளை நாம் அனுபவிப்பதில் தவறல்ல. ஆனால் அவை கடவுளுடைய பிரசன்னத்திலோ கடவுளுடைய பார்வையிலோ கடவுளுடைய கட்டளைகளுக்கு முன்னாலோ ஒரு நாளும் வந்து நிற்கவே கூடாது. எப்படி இறைமகனாய் இருந்தும் மெசியாவாக இருந்தும் இயேசு உயிர் வாழ்கிறவரை, மனிதனாய் வாழ்ந்தவரை இயேசு இயேசுவாகவே இருந்து தன் எல்லா கடமைகளையும் செய்து முடித்தவராய், சிலுவைகளே தந்தையே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டேன் சொல்லி அவருடைய கரத்தில் ஆவியை ஒப்படைத்தாரோ, நாமும் கடவுளுக்கு முன்னால் அவருடைய மகன் என்றால் மகனாகவே, அவருடைய மகள் என்றால் மகளாகவே வந்து நிற்கிற பொழுதுதான் கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கடவுளுக்கு முன் வந்து நிற்கிற பொழுது அதிகாரியாகவும், கடவுளுக்கு முன் நிற்கிற பொழுது ஒரு தந்தையாகவும், கடவுளுக்கு முன் நிற்கிற பொழுது பங்கு பணியாளராகவோ, கடவுளுக்கு முன் நிற்கிற பொழுது பங்கு பேருடைய தலைவராகவோ துணை தலைவராகவோ இல்லை. அவையெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான். கடவுளுக்கு முன்னால் நாம் நிற்கிற பொழுது ஒன்றுமில்லாமையில் வெறுமையாய் நின்று பார்ப்போமே, கடவுள் அந்த வெறுமையை தான் எதிர்பார்க்கிறார். இயேசு அந்த வெறுமையை தான் தன் வானக தந்தைக்கு காணிக்கையாக இந்த வாக்காலத்திலே அவர் கொடுக்க இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாமும் அதைத்தான் கொடுக்க வேண்டும். கடவுளே, நான் என் நிலை அடைந்தாலும் என் நிலைகளில் நான் உம்மோடு என்னை ஒரு நாள் ஒப்பிட்டு பார்க்காமல் உம்முடைய கைவேலைப்பாடாகிய நான் என்றாலும் உமக்கு முன் நான் என்னையே தாழ்த்திக் கொள்வேன், நான் அப்படியே நிற்பேன். என்னுடைய வெறுமையை ஆண்டவர் என்னை பார்த்திருளும். எப்படி இயேசுவாய் இருப்பதில் மட்டும் அவர் மகிழ்ச்சி அடைந்தாரோ, அவர் இயேசுவாய் இருந்து அத்துணை அற்புதங்களை செய்தாரோ, இயேசுவாகவே சீடர்களை உருவாக்கினாரோ, இயேசுவாகவே நற்கருணை ஏற்படுத்தினாரோ, இயேசுவாகவே திரு அவைக்கு அடித்தளமிட்டாரோ, எல்லாம் இன்றளவும் உயிரோட்டத்துடன் இருக்கிறதே. அதுபோல நானும் உம்முடைய பிரசன்னத்தில் நானாய் வந்து நிற்க நீர் எனக்கு வரத்தை தாரும் என சொல்லி திருப்பள்ளியில் அவரிடத்திலே மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்து உலகம் தர முடியாத மனித அறிவியெல்லாம் கடந்த இறை அமைதியை நமக்குள் நிறைவாக குடிகொள்ள செய்வாராக. ஆமேன்.
தெய்வீக பழி